ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ அபிராமி அந்தாதி 97வது திருப்பாடல். அம்பிகையின் அடியார்கள். பொதுவாக அம்பிகையை வணங்குவோர்கள் பெரிய பதவியை அடைவார்கள் என்று சொன்ன அபிராமிப்பட்டர் அப்பெருமாட்டியை உபாசனை செய்து நலம் பெற்றவர்களை நினைத்து பார்க்கிறார். எத்தனையோ காலமாக அன்னையை வழிபட்டு பேறு பெற்றவர்கள் கணக்கில் அடங்காதவர்கள். திருமூர்த்திகளும் அவருடைய அடியார் குழுவைச் சேர்ந்தவர்கள். இந்திராதி தேவர்கள் அன்னையை வழிபட்டு நலம் பெற்றவர்கள். மனு முதலிய பேரரசர்கள் அவருடைய வழிபாட்டை செய்து பயன்பெற்றவர்கள். அகத்தியர் முதலிய முனிபுங்குவார்கள் அந்த பெருமாட்டியை வணங்கி அருள் பெற்றவர்கள். அன்னையின் மந்திரத்திற்கு ஸ்ரீவித்யை என்ற பெயர். அதை கண்டுபிடித்து உலகுக்கு உணர்த்தியவர்கள் 12 பேர்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக அந்த மந்திரத்தை வெளியிட்டார்கள். அப்படி 12 பிரசாரங்கள் அமைந்தன. அந்த 12 சிவபெருமான், முருகன், இந்திரன், சூரியன், இந்திரன், அக்னி, குபேரன், மன்மதன், மனு, அகஸ்தியர், துர்வாசர், லோபாமுத்திரை என்னும் 12 அம்பிகையை வழிபட்டு பேறு பெற்றவர்கள் சிறந்தவர்களாக கூறப்படுகின்றனர். அபிராமிப்பட்டரும் 12 அடியார்களை சொல்கிறார். ஆதலால் இந்த பாடலை ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரதம்கோன், போதில் பிரமன், புராரி, முராரி, பொதியமுனி, காதி புறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று அமைக்கிறார். இந்த பாடலின் முதல் வரியில் ஆதித்தன், அம்புலி, அங்கி என்று முச்சுடர்களையும் முதலில் சொல்கிறார். பானுமண்டல மத்தியஸ்தா, சந்திரமண்டல மத்தியகா, வன்னிமண்டல வாசினி என்று அம்பிகையின் திருநாமங்கள் அவள் 3 சுடர்களுக்கும் நடுவில் இருந்து ஒளிர்கிறாள் என்பதை தெரிவிக்கின்றன. அவை அவளை வழிபட்டமையால் அவளுக்கு இருப்பிடமாக விளங்கும் பேற்றை பெற்றன என்று கொள்வது தவறில்லை. சந்திர வித்யா என்பது லலிதாம்பிகையின் திருநாமங்களில் ஒன்று. சந்திரனால் வழிபடப்பெற்ற வித்தியின் வடிவாக இருப்போள் என்பது அந்த திருநாமத்துக்குரிய பெருள். அதனால் சந்திரன் வழிபட்டதும் தெரிய வருகிறது. பிறகு குபேரன், அமரதம் கோன் என்று அடுத்தபடி சொல்கிறார். ராஜராஜார்ச்சிதா என்பது அன்னையின் திருநாமங்களில் ஒன்று. ராஜராஜன் என்பது குபேரனுடைய பெயர். அவனால் அர்ச்சிக்கப்படுவோள் என்று அதனால் தெரிய வருகிறது. அம்பிகை எழுந்தருளியிருக்கும் சிந்தாமணி கிரகத்தை சுற்றியுள்ள பிரகாரங்களில் 14-15 பிரகாரங்களுக்கு இடையே மணிபத்ரன் முதலிய அக்ஷரர்களுடன் இருந்து குபேரன் அம்பிகையை வழிபடுகிறான் என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்கிறது. பிறகு போதில் பிரம்மன், புராரி, முராரி என்று மும்மூர்த்திகளை சொல்கிறார். அம்பிகைக்கு பிரம்மோபேந்திராதி தேவசம்சுத வைபவா என்று ஒரு திருநாமம் உண்டு. பிரம்மன், உபேந்திரனாகிய திருமால், இந்திரன் முதலிய தேவர்களால் நன்றாக புகழப்படும் வைபவத்தை உடையவள். முன்னே சொன்ன இந்திரனையும் இங்குள்ள பிரம்மனையும் திருமாலையும் அந்த திருநாமத்தில் காணலாம். இந்த மூவர்களும் அம்பிகையை தொழுவதை ஹரிபிரம்மேந்திர செய்விதா என்ற மற்றொரு திருநாமம் தெரிவிக்கிறது. புராரியாகிய சிவபெருமான் அம்பிகையை போற்றுவது இந்த அபிராமிப்பட்டரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். சிவாராத்யா, மகாபைரவ பூஜிதா என்பன அம்பிகை சிவபெருமானால் ஆராதிக்கப்படுவோள் என்பதை புலப்படுத்தும் திருநாமங்கள். முரணை அழித்தவனாகிய திருமால் அம்பிகையை வழிபடுவை கமலாட்ச நிஷேவிதா என்னும் திருநாமம் காட்டுகிறது. பிறகு புதியமுனி, காதி, பொறுபடை, கந்தன், கணபதி, காமன் என்று பின்னும் 4 அம்பிகையின் அடியார்களாக எடுத்து சொல்கிறார். தாபசாராத்யா என்று தவமுனிவர்களால் அன்னை போற்றப்படுவதாக சொல்லும் திருநாமத்தால் அகத்தியர் முதலிய முனிவர்கள் வழிபடுவதை உணரலாம். குமார கணநாதாம்பா என்னும் நாமம் குமாரனுக்கும் கணநாதனுக்கும் தாயாக இருக்கும் செய்தியை சொல்கிறது. அவ்விருவரும் அன்னையை போற்றி அருள் பெற்றவை இயல்பாக பல புராணங்கள் பார்த்திருக்கிறோம். ஸ்ரீவித்யா உபாசகர்களில் காமன் முக்கியமான இடத்தை வகிக்கிறான். ஸ்ரீவித்யில் தொடங்கும் எழுத்தின் வேறுபாட்டால் காதி வித்யை என்று ஒரு வகை உண்டு. அவற்றில் காதி வித்யக்கு ரிஷி காமராஜனாகிய மன்மதன், காமபூஜிதா, காமசீவிதா என்ற திருநாமங்கள் அம்பிகையை காமன் வழிபட்டதை குறிக்கும். இவ்வாறு 12 பேர்களை குறிப்பிட்டுவிட்டு இப்படி அம்பிகையை உபாசனை செய்து சாதனை புரிந்து நலம் பெற்ற புண்ணியமூர்த்திகள் எண்ணிக்கையற்றவர்கள் என்று சொல்லி முடிக்கிறார் அபிராமிப்பட்டர். ஆதலால் இந்த பாடலின் இறுதியில் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இதில் முதல் என்பதற்குள் தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள், கற்புடை மகளிர் என பல வகையினரும் அடங்குவர். கந்தர்வர்கள் வழிபடுவதால் கந்தர்வ செய்விதா என்றும், மனு பூஜித்தமையால் மனு வித்யா என்றும், தேவர்களாலும் முனிவர்களாலும் துதிக்கப்படுவதால் தேவரிஷிகண சங்காத சூயமானாத்ம வைபவா என்றும் அம்பிகைக்கு திருநாமங்கள் உண்டு. அறிவு மிக்க ஞானிகள் வழிபடுவதால் புதார்ச்சிதா என்றும், நல்லவர்கள் வழிபடுவதால் சிஷ்ட பூஜிதா என்றும், அந்தணர்கள் வணங்குவதால் துஜபிருந்த நிஷேவிதா என்றும் பேர்களை பெறுகிறாள் அன்னை. அரம்பை முதலியோர் வழிபடுவதால் ரம்பாதி வந்திதா என்றும், இந்திராணி தொழுவதால் புலோம ஜார்ச்சிதா என்றும், லோபாமுத்ரை அர்ச்சிப்பதால் லோபாமுத்ரார்ச்சிதா என்றும் அம்பிகையை புகழ்வார்கள். அவளை மூவுலகம் வணங்குவதால் திரிஜகத்வந்தியா என்ற திருநாமம் வழங்குகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு எல்லையே இல்லை. 64 கோடி யோகினிகள் அம்பாளை சேவிக்கிறார்களாம். மகா சதுசஷ்டி கோடி யோகினி கணசெய்விதா என்ற திருநாமம் அதை சொல்கிறது. இவற்றையெல்லாம் எண்ணியே எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்றார் அபிராயப்பட்டர். தையல் என்பது பாலாம்பிகை என்ற திருநாமத்தை நினைவூட்டுவது. இளமையை உடையவள் என்பது பொருள். எல்லா வகையான அலங்காரங்களையும் உடையவள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆதலால் இந்த பாடலின் இறுதியில் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே என்று கூறி இந்த பாடலை நிறைவு செய்கிறார். இங்கனம் அம்பிகையின் அடியவர்கள் கணக்கில் அடங்காதவர்கள் என்பதை கருவாக வைத்து அபிராயப்பட்டர் அருளி செய்த இந்த பாடலானது தமிழ் இலக்கண அந்தாதி செய்யுளாக அருளி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை நாமும் அவர் கூறிய இலக்கண நடையிலேயே சோகங்களாக பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் வேண்டுகிறேன். ராதே கிருஷ்ணா.